அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டு தாபனம் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி
பாருங்கள். உண்மைகள் கருணா விவகாரத்தின் பின்னணி பற்றி உண்மைகள் நிகழ்ச்சியில் தற்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட தளபதியாக இருந்த கேர்னல் கருணாவின் பிரிவு பற்றியும், அந்த பிரிவினால் விடுதலை புலிகள் அமைப்பில் ஏற்பட்ட பிளவு பற்றியும், அந்த பிளவினால் தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டம் சந்தித்த பின்னடைவுகள் பற்றியும் உண்மைகள் என்ற இந்த பெட்டக நிகழ்ச்சியில் சற்று விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணாவின் பிரிவு எப்பொழுது ஆரம்பமானது, இது பற்றித்தான் இந்த வாரம் உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் ஆராய இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்த தொடர் பற்றி நமது உறவுகள் சிலரால் எழுப்பப்பட்டுள்ள சில சந்தேகங்களுக்கான பதில்களை முதலில் நாம் பார்க்க இருக்கின்றோம். கருணா விவகாரம் பற்றி கடந்த வாரம் வெளியான உண்மைகள் நிகழ்ச்சி தொடர்பாக நமது நேயர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தாலும் பலரால் எழுப்பப்பட்ட முக்கியமான கேள்வி ஒன்றுதான், கருணா விவகாரம் என்பது கருணாவின் துரோகமா, அல்லது விடுதலை புலிகள் அமைப்பில் ஏற்பட்ட பிளவா, அல்லது பிரதேசவாதமா? இதுதான் நமது நேயர்கள் பலர் எழுப்பியிருந்த பிரதான கேள்வி. என்னை பொறுத்தவரையில் கருணா விவகாரத்தில் கருணாவின் துரோகம் இருந்தது, பிரதேசவாதம் இருந்தது. இவை இரண்டினாலும் விடுதலை புலிகள் அமைப்பினரிடையே மிகப்பெரிய பிளவும் ஏற்பட்டிருந்தது. கருணா பிரதேசவாதம் பேசியபடி விடுதலை புலிகள் அமைப்பில் பிரிவை ஏற்படுத்திய போது விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட சிரேஷ்ட தளபதிகள் கருணாவிற்கு துணையாக செயற்பட்டார்கள்.
மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். தமிழ் பேசும் மக்களாகிய நீங்கள் ஒன்றைமட்டு உணர வேண்டும். என்னவென்றால், திருவாகரனின் போராட்டமானது நீண்ட கால போராட்டம். இந்த போராட்டத்திலே தமிழ் மக்களுக்கு எந்தவித லாபமும் கிடைக்கப் போவதில்லை.
பின்னாட்களில் கருணாவை விட்டு பிரிந்து வன்னிக்கு சென்று செயற்பட்ட கேர்னல் ரமேஷ் ஆகட்டும், சிரேஷ்ட தளபதி கரிகாலனாகட்டும், ஜேசிக்ரு வன்னிக்களங்களில் ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்து படை நடவடிக்கைகளை மேற்கொண்ட லெப்டினன்ட் கேர்னல் தரத்திலான தளபதி ராபர்ட், தளபதி தாத்தா உட்பட பல தளபதிகள் கருணாவின் பிரிவின் போது கருணாவிற்கு துணையாக நிலைப்பாடு எடுத்தார்கள், நின்று செயற்பட்டார்கள். மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 6000 போராளிகள் கருணாவின் பின்னால் அணிதிரண்டிருந்தார்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய படைப்பிரிவுகளான ஜெயந்தன் சிறப்பு படையணி, வினோதன் படையணி, விசாலகன் படையணி, அன்பரசை படையணி, மதனா படையணி, ஜான்சன் மோட்டார் படையணி என பல படையணிகள் கருணாவின் பின்னால் அணிவகுத்து நின்றன. ஜெயந்தன் சிறப்பு படையணியின் 300 போராளிகளை கொண்ட ஒரு படைப்பிரிவை தவிர மிகுதி அனைத்து போராளிகளுமே கருணாவின் பக்கத்தில் தான் நின்றார்கள். இந்த போராளிகள் அனைவரும் என்ன மனநிலையில் கருணா பக்கம் நின்றார்கள், அவர்கள் கருணாவின் பக்கம் திரும்பி நின்றார்களா, வேறு வழி இல்லாமல் நின்றார்களா போன்ற கேள்விகளை எல்லாம் கடந்து கருணாவின் பிரிவின் போது இவர்கள் அனைவரும் கருணாவின் பக்கம் நின்றார்கள் என்பது இங்கு நோக்கத்தக்கது. அன்றைய தினம் கருணாவின் பின்னால் நின்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தொடர்ந்து சுமார் 5 வருடங்களாக விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டு முள்ளிவாய்க்கால் சண்டைகளில் கூட புலிகளின் அணிகளுக்கு எதிராக களமாடி இருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே கருணா விவகாரத்தில் கருணாவின் தனிப்பட்ட துரோகம் என்பதை கடந்து கருணாவின் துரோகத்தால் விடுதலை புலிகள் அமைப்பில் ஒரு பாரிய பிளவு ஏற்பட்டது என்பதை யாருமே மறுதளிக்க முடியாது. அதேபோன்று ஏற்கனவே இருந்ததும் பின்னர் கருணாவினால் வளர்க்கப்பட்டதுமான பிரதேசவாதம் இந்த பிரிவுக்கு தூபமிட்டது என்பதையும் யாரும் மறந்துவிட முடியாது. கருணா விவகாரத்தின் பின்னணியிலும் கருணாவின் பிரிவை தொடர்ந்தும் பொதுவாக காணப்பட்ட இந்த பிரதேசவாதம் பற்றி நிச்சயமாக நாம் விரிவாக பார்த்தாக வேண்டியிருக்கின்றது. தமிழ் மக்களினுடைய தேசிய விடுதலை போராட்டத்தில் பொதுவாகவே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்ற பிரதேசவாதம் பற்றிய சரியான புரிதலை தமிழினம் பெறாவிட்டால் நிச்சயமாகவே தொடர்ந்து பிரிவினைகளை தமிழினம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கும் என்பதிலும் சந்தேகம் இல்லை. எனவே தமிழ் மக்கள் மத்தியில் மறைவாகவும் சில சந்தர்ப்பங்களில் பகிரங்கமாகவும் இருந்து வருகின்ற பிரதேசவாதம் என்கின்ற பூதம் பற்றியும் வேறொரு சந்தர்ப்பத்தில் உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக ஆராய்ந்துதான் ஆக வேண்டும். சரி, இனி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கருணாவின் பிரிவு எப்பொழுது உருவானது, எப்படி உருவானது, ஏன் உருவானது?
பொதுவாக பலரும் கருத்துவது 2004 ஆண்டு கருணாவுடைய பிளவு என்று மக்களராஜன் கருதப்படுறது. ஆனால் உண்மையிலே அந்த பிளவு என்பது 1999 ஆண்டு 2000 ஆண்டு காலப்பகுதியில் அந்த பிளவு ஏற்பட்டு விட்டது. முக்கியமாக அந்த அணையரவு தாக்குதல் முடிவடைந்து முடிவடைந்த அந்த கையோடு கருணா தலைமையில் 2000 போராளிகள் வன்னியிலிருந்து கால்நடையாகவே மட்டக்களப்புக்கு வந்திருந்தார்கள். அது உண்மையிலே வன்னி தலைமைக்கு தெரியாமலேயே அந்த 2000 போராளிகளை அழைத்து கொண்டு கருணா மட்டக்களப்பு வந்தார் என்பது கருணா ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். அன்று அதற்கு முதலே சிறிய சிறு பிளவு ஏற்பட்டாலும் இது அது ஒரு அந்த வன்னி யாழ்ப்பாணம் என்ற இரு துருவ நிலைப்பாட்டை அது தோற்றுவித்திருந்தது. கரிகாலன் உட்பட பல தளபதிகள் அன்று கால்நடையாக மட்டக்களப்பை வந்து சேர்ந்திருந்தார்கள். அன்று வந்திருந்த போதும் மீண்டும் வன்னிக்கு செல்வதில்லை என்று கூட முக்கியமான தளபதிகள் மட்டத்திலே கருணா உட்பட முக்கிய தளபதிகள் மட்டத்திலே கருத்து நிலை வந்தது.
இது சிரேஷ்ட ஊடகவியலாளர் இரா துரைரத்னம் அவர்களின் கருத்து. கருணாவின் பிரிவு என்பது யாழ்குடா மேற்பின் காலப்பகுதிகளில் பல சந்தர்ப்பங்களில் வெளித்தெரிய வந்ததாக போராளிகளும் தளபதிகளும் போராட்டத்தை மிக நெருக்கமாக அவதானித்துக் கொண்டிருந்த ஊடகவியலாளர்களும் தெரிவிக்கின்றார்கள். அதாவது கருணா உத்தியோகபூர்வமாக பிரிந்ததாக அறிவித்ததற்கு 4 வருடங்களுக்கு முன்னரேயே கருணா விடுதலை புலிகள் அமைப்பின் இறுக்கமான வட்டத்தில் இருந்து வெளியே நகரும் அறிகுறிகளை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டதாக நோக்கர்கள் கருதுகின்றார்கள். ஆண்டு மே மாதம் விடுதலை புலிகளின் தலைமையை குறிவைத்து ஸ்ரீலங்கா படைகள் ஜேசிக்ரு என்கின்ற படை நடவடிக்கையை ஆரம்பித்த போது கிழக்கில் இருந்து பல நூறு போராளிகளையும் அழைத்துக் கொண்டு வன்னி சென்றிருந்தார் கருணா. ஸ்ரீலங்கா இராணுவத்தின் மிக உக்கிரமான ஜேசிக்ரு படை நடவடிக்கைக்கு எதிராக விடுதலை புலிகளின் எதிர் நடவடிக்கைகளுக்கு கருணாவையே கட்டளை தளபதியாக நியமித்தார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன். இந்த நியமனம் காலப்போக்கில் விடுதலை புலிகள் அமைப்பின் சிரேஷ்ட தளபதிகள் மட்டத்தில் பனிப்போர்களை தோற்றுவித்ததாக வன்னி களங்களில் நின்ற கிழக்கைச் சேர்ந்த சில முன்னாள் போராளிகள் தெரிவிக்கின்றார்கள். தமிழீழ காவல்துறையுடனான சிறு சிறு மோதல்கள், நிதி மற்றும் நிர்வாக பிரிவினர் உடனான பேதங்கள் என்று ஓயாதாரிகள் மூன்று காலப்பகுதியில் கிழக்கின் போராட்டப் பிரிவுகள் வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பித்திருந்தன. குறிப்பாக ஓயாத அலைகள் காலகட்டத்தில் ஆணையரவு மீட்புச் சமர், யாழ்குடாவை நோக்கிய நகர்வுகள் போன்ற புலிகளின் படை நடவடிக்கைகளின் போது விடுதலை புலிகளின் வடபிராந்திய அணிகளுக்கும் கிழக்கு மாகாண அணிகளுக்கும் இடையிலான பூசல்கள் பல சந்தர்ப்பங்களிலும் விழித்தெரிய ஆரம்பித்தன. ஆணையரவு மீட்புச் சமரின் போது அந்த தாக்குதலில் முக்கிய பங்கு வகித்த ஜேந்தன் படையணியின் சார்பாக கருணாவை தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று கிழக்கு படையணிகள் எதிர்பார்த்தன. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி அந்த சந்தர்ப்பம் கருணாவிற்கு வழங்கப்படாததால் கருணாவும் அவரது சில தளபதிகளும் போராளிகளும் அதிருப்தியும் விரக்தியும் கோபமும் அடைந்திருந்தார்கள்.
அந்த படையினருடைய எதிர்ச்சி மேல வந்து கடமான முடியடித்தது. அதாவது இலங்கையில சிங்கள பவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்களையும் மிகப்பெரிய தளங்களையும் கைப்பற்றியது வந்து கடமான.
இதனைத் தொடர்ந்து யாழ்குடா மீட்பு நடவடிக்கைகளின் போது கருணா தலைமையிலான படைப்பிரிவுகள் பெரிதான ஒத்துழைப்பினை வழங்க தயக்கம் காண்பிக்க ஆரம்பித்தன. கருணா தவிர வேறு தளபதிகளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய சில பிரிவுகள் நேரடியாகவே மறுப்பு தெரிவிக்கவும் ஆரம்பித்தன. மெது மெதுவாக ஆரம்பித்த இந்த பிரச்சனை படிப்படியாக வளர ஆரம்பித்தன. ஒரு சந்தர்ப்பத்தில் கருணா விட்ட ஒரு தவறினால் யாழ் களமுனையில் ஒரு பாரிய பின்னடைவு ஏற்பட அந்த தவறு பற்றிய தகவலை தளபதி பானு தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வழங்க கருணாவை அழைத்த தலைவர் மிகவும் கடுமையாக திட்டியிருந்தார். மிகுந்த ஆதங்கத்துடன் மணலாற்றில் இருந்த தனது தளத்திற்கு திரும்பிய கருணா, இப்படியே போனால் தமிழீழத்திற்கு ஒரு நாள் ஆப்பு வைத்தே தீருவேன் என்று பகிரங்கமாக தெரிவித்தார். கருணாவின் இந்த கூற்று அந்த நேரத்தில் வன்னியில் தளபதிகள் மத்தியில் பரபரப்பாக பரிமாறப்பட்டது. இந்த சம்பவம் நடைபெற்று சில தினங்களில் கருணா 2000 பேர் கொண்ட தனது படை அணிகளுடன் தலைவருக்கு கூட கூறாமல் புறப்பட்டு மட்டக்களப்புக்கு வந்து சேர்ந்து விட்டார். மட்டக்களப்பு கதிரவள்ளி பிரதேசத்திற்கு வந்து சேர்ந்ததன் பின்னர்தான் கருணா தனது நகர்வு பற்றி தலைமைக்கு தொலைத்தொடர்பில் அறிவித்தார். இந்த சம்பவம் நடைபெற்றது 2000 ஆண்டின் நடுப்பகுதியில். விடுதலை புலிகளின் தலைமைக்கு தெரியாமல் கருணா மேற்கொண்ட பகிரங்கமான முதலாவது நடவடிக்கையாக இந்த மட்டக்களப்பு நோக்கிய படை நகர்வு ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகின்றது. கருணாவிற்கும் விடுதலை புலிகளின் வன்னி கட்டளை மையத்திற்கும் இடையிலான முருகல் நிலையை வெளிப்படுத்திய மேலும் சில சம்பவங்களும் அந்த காலகட்டத்தில் நடைபெற்றிருந்தன. அதில் குறிப்பிடத்தக்க மற்றொரு சம்பவம் மணலாறு விஜயன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். மணலாறு விஜயன் ஒரு நல்ல எழுத்தாளர். தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டத்தின் பக்கங்களை மிகவும் யதார்த்தமாக எழுதி விடுதலை புலிகளது தலைவரின் பாராட்டுக்களை பல தடவைகள் பெற்றவர். வன்னியில் இருந்து கருணா தனது அணிகளுடன் கிழக்கிட்டு திரும்பிய பொழுது எழுத்தாளர் மணலாறு விஜயனும் அவர்களுடன் சேர்ந்து கிழக்கிக்கு வந்தார். பல நாட்கள் நடைபயணம். இந்த பயணத்தின் போது மணலாறு விஜயன் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தின் பெயர் த்ரில்லும் திகிலும். வன்னியில் இருந்து மட்டக்களப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த போராளிகளின் பயண அனுபவம் தான் அந்த புத்தகம். வன்னியில் இருந்து மட்டக்களப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த போராளிகள் ஜேசிக்ரு எதிர்ச்சமரின் போதான தமது அனுபவங்கள், சாகசங்கள், மனதை தொட்ட விடயங்கள் என்று பல விடயங்களை மணலாறு விஜயனுடன் பகிர்ந்திருந்தார்கள். அத்தோடு ஓயாத அலைகள் மூன்று நடவடிக்கையில் தங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களையும் களங்களில் நடைபெற்ற உள்முரண்பாடுகளையும் தமது அதிருப்திகளையும் கூட வெளிப்படையாக தெரிவித்திருந்தார்கள். அனைத்தையும் தனது புத்தகத்தில் பதிவு செய்தார் மணலாறு விஜயன். சிறிது காலத்தின் பின்னர் த்ரில்லும் திகிலும் புத்தகம் அச்சிடப்பட்டது. புத்தகம் வெளியிடப்படுவதற்கு முன்னர் அதனை வாசித்த புலிகளின் அரசியல் துறையினருக்கு பலத்த அதிர்ச்சி. விடுதலை புலிகள் அமைப்பின் உள்ளே நடைபெற்ற பல விடயங்கள் அந்த புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருந்தன. வடக்கு கிழக்கு என்கின்ற பிரதேசவாத கருத்துக்கள் அந்த புத்தகத்தில் காணப்பட்டன. போராளிகளின் மனக்குமுறல் என்ற பெயரில் புலிகள் அமைப்பின் உள்முரண்பாடுகள் பற்றிய பல இரகசியங்கள் அந்த புத்தகத்தில் மணலாறு விஜயனால் பதிவு செய்யப்பட்டு காணப்பட்டன. அச்சிடப்பட்ட அத்தனை புத்தகங்களையும் எரித்துவிடும்படி கட்டளை பிறப்பித்த புலிகளின் அரசியல் துறை மணலாறு விஜயனை அழைத்து கடுமையான துணியில் கண்டித்தது. விடுதலை புலிகள் அமைப்பை பொறுத்தவரையில் உனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுவிட்டது. ஆனாலும் தேசியத்திற்கு உனது குடும்ப உறுப்பினர்கள் தங்களை மாவீரர்களாக்கிக் கொடுத்த விலையை நினைத்து உன்னை உயிருடன் விடுகின்றோம் என்று தெரிவித்து மணலாறு விஜயனை வெளியேற்றியிருந்தார்கள். உள ரீதியாக கருணாவினதும் அவர் சார்ந்த போராளிகளினதும் பிளவுகளையும் பிரிவுகளையும் வெளிப்படுத்திய இரண்டாவது சம்பவம் என்று இதனை குறிப்பிடலாம். மட்டக்கிழப்பிற்கு வந்த கருணா மற்றும் அவரது தளபதிகள் மட்டக்கிழப்பை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் நடவடிக்கையில் உடனடியாகவே இறங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 80% நிலப்பரப்பு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருந்தது. மட்டக்களப்பு நகரையும் மட்டக்களப்பு நகருக்கான 2 வளங்கள் பாதையையும் தான் ஸ்ரீலங்கா படையினர் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள். எங்கும் செல்வோம், எதிலும் வெல்வோம், ஜெயந்தன் படையனே என்கின்ற வாசகங்களை இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலெல்லாம் எழுதி தமது உளவியல் நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தார்கள் கருணா தலைமையிலான விடுதலை புலிகள். அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய படையை கட்டியெழுப்பும் நடவடிக்கையையும் அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். கட்டாய ஆட்சேர்ப்பு மட்டக்களப்பில் ஆரம்பமானது. வீட்டுக்கு ஒரு பிள்ளை, நாட்டை காக்க தர வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடம் முன்வைக்கப்பட்டு கட்டாய ஆட்சேர்ப்பு மட்டக்களப்பில் ஆரம்பமானது. இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், கருணாவின் கட்டாய ஆட்சேர்ப்பின் பொழுது விடுதலை புலிகளின் தலைவரின் பெயரை கூறித்தான் கருணா அந்த ஆட்சேர்ப்பை மேற்கொண்டிருந்தார்.
இதில இடத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்துதான் உங்களுக்கு தெரியும். நான் திருப்பி கிழக்கமானது நாம் போனோம். அது வரைக்கும் நான் பண்ணிக்கலாம் கடமை ஆத்தி கொண்டிருந்தேன். கிழக்கமானதுக்கு போய் இன்னைக்கு அங்கு ஒரு ஆட்சேப்ப செய்தான். இன்னைக்கு அடுத்த கட்டம் அவன் தலைவரை நோக்கி ஒரு இராணுவ நடவடிக்கையை செய்யலாம். எதுவும் உத்தரவாதம் இல்லை. நாங்கள் எப்படியும் எங்கட தலைவரை காப்பாற்றணும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு எங்கட தாயகத்தை காப்பாற்றணும். இந்த ரெண்டு கடமையும் இருக்கு. இதுக்கு எங்களுக்கு படகு. இந்த படச்சேர்ப்பை செய்யறதுக்காக தான் நாங்கள் மட்டக்களப்பு அம்பாரத்தில் மாவட்டத்தில் போய் படைகளை சேர்த்துனாங்க. அந்த சேர்ப்பை பற்றி அவதூறான பிரச்சாரம் வந்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் உங்களுக்கு. இன்னைக்கு நாங்கள் கேட்கக்குள்ள முதல் அரசடைத்தி கொண்ட கிராமத்தில் ஒரு ஐயா எழுமையா எழும்பி அவர், ஐயா நீ இப்படி நாங்கள் எங்களால் கேட்டு கொண்டிருக்காங்க. அதை இப்படி ஆக்கள் எடுக்கணும், இப்படி போருக்கு தேவை நாங்கள் புட்டிக்கணும். ஒரு படம் இருந்தால் இன்றைக்கு இலகுவாக செய்யலாம், இன்றைக்கு எல்லாத்தையும் முழங்கப்படுத்தி இன்றைக்கு தலைவர் இதெல்லாம் முழங்கப்படுத்தி சொல்ல ஒரு ஐயா அனுப்பி சொன்னார். அவர் உணர்ச்சிப்படுத்தார். அவர் சொன்ன வசனம் இதுதான். எல்லாரும் இந்த அந்த ஊர் தமிழில் சொல்கிறேன்டா, அவர் சொன்ன கதை வந்து இப்போ நான் கதைச்சு காட்டுறேன் உங்களுக்கு. டேய், என்னத்தடா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? தலைவருக்கு எத்தனை வயது ஆக்கு? இந்த வயதில் தமிழை விடுக்காமல் தலைவர் கிழவன் ஆயிரம் கூட அடுக்க போய் கொடுங்கண்டா பிள்ளைகள் என்று இப்படித்தான் சொன்னவர். உடனே வந்து அவர் தந்தை பொம்பளை பிள்ளைய கொண்டு ஒப்படைச்சு, இதை தொடர்ந்து அந்த மக்கள் ஒப்படைச்சவங்க. இது கிராம கிராமமா நடந்து வந்தது.
கட்டாய ஆட்சேர்ப்பில் புலிகளின் தலைவரது பெயரை முன்னிலைப்படுத்தியதனூடாக 2 அனுகூலங்களை கருணா பெற்றுக் கொண்டார். முதலாவது, கட்டாய ஆட்சேப்பினால் கிழக்கைச் சேர்ந்த பெற்றோர்களிடம் எழுந்த பாரிய எதிர்ப்பலையை கச்சிதமாக புலிகளின் தலைமைக்கு எதிராக திருப்பிவிட்டிருந்தார் கருணா. இரண்டாவது, தலைமையின் நன்மை கருதித்தான் கருணா ஆட்சேப்பை மேற்கொள்ளுகின்றார் என்கின்ற நல்ல பெயரை வன்னியில் சம்பாதித்திருந்தார். கட்டாய ஆட்சேப்பின் பயனாக கருணாதரப்பில், அதாவது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில், சுமார் 8,000 போராளிகளை கொண்ட படையணி உருவானது. அடுத்ததாக மற்றொரு காட்சி மாற்றமும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் உருவாகின. அதுவரை வடக்கு கிழக்கில் இருந்த அனைத்து புலிகளின் காரியாலயங்களிலும் சரி, போராளிகள் மற்றும் தளபதிகளினது வீடுகளிலும் சரி, புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் புகைப்படம்தான் சட்டம் போட்டு மாட்டப்பட்டிருக்கும். 2000 பின்னர் அதில் ஒரு மாற்றம் திடீரென்று ஏற்பட ஆரம்பித்தது. புலிகளின் தலைவரின் படத்திற்கு பதிலாக புலிகளின் தலைவருடன் கருணா சேர்ந்து அமர்ந்திருக்கும் புகைப்படம் தோன்ற ஆரம்பித்தது. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் இருந்த விடுதலை புலிகளின் அலுவலகங்கள், தளபதிகளின் வீடுகள், இவற்றிலெல்லாம் இப்படியான புகைப்படங்கள் தான் காட்சிப்படுத்தப்பட ஆரம்பித்தன. அடுத்த கட்டமாக வன்னியைச் சேர்ந்த போராளிகள், முக்கியஸ்தர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் கிழக்கில் படிப்படியாக மேற்கொள்ளப்பட ஆரம்பித்தன. கிழக்கு பிராந்திய பயிற்சி பாசறை பொறுப்பாளர் மனோ மாஸ்டர் என்பவர் மட்டக்களப்பை விட்டு வெளியேற்றப்பட்டார். 2001 நவம்பரில் வடக்கைச் சேர்ந்த அற்புதன் மாஸ்டர் அல்லது தூயமணி என்கின்ற முக்கியஸ்தர் மீது பொறிவடி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இப்படி வன்னியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மீதான தாக்குதல்களும் நேரடி மறைமுக மிரட்டல்களும் மட்டக்களப்பில் இடம்பெற ஆரம்பித்தன. வன்னிக்கு, அதாவது விடுதலை புலிகளின் தலைமைக்கு ஆதரவான ஊடகவியலாளர்கள் மீதும் கருணா குறிவைக்க ஆரம்பித்தார். சிரேஷ்ட ஊடகவியலாளரும் கிழக்கிலங்கை செய்தியாளர் சங்கம் மற்றும் இலங்கை முழுவதற்குமான தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் போன்றவற்றின் தலைமை பதவியினை அந்த காலத்தில் வகித்தவரும், யாழ்ப்பாணத்தின் வடமராட்சியை பிறப்பிடமாகவும் நீண்டகாலமாக கிழக்கை வதிவிடமாக கொண்டவருமான இரா துரரட்னம் அவர்கள் இதுவற்றி கூறும் பொழுது,
மட்டக்களப்பில் இருந்த வன்னிகை சார்பான ஊடகவியலாளர்களை சேர்த்து கட்ட வேண்டும் என்ற திட்டம் கருணாவிடம் இருந்தது. இது வெளிப்படையாக நான் அறிந்த, நேரடியாக நான் அவர்களிடமிருந்தே அறிந்த ஒரு விடயம். 2002 அந்த விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒப்பந்தம் ஏற்பட்டு சமாதான சூழல் ஏற்பட்ட உடன் மட்டக்களப்பில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு சென்று ஒரு முக்கியமான அந்த கருத்தரங்கு, அதாவது பயிற்சி பட்டறை ஒன்று அந்த விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாண தளபதிகளுக்கு நடத்தப்பட்டது. முக்கியமாக அது கூட மட்டக்கள யாழ்ப்பாண வன்னியில் வன்னி தலைமையினுடைய அனுசரணையோடையோ அல்லது வன்னியில் இருக்கிற தளபதிகளும் இதில் அழைத்தோ அந்த பயிற்சி பட்டறை நடத்தப்படவில்லை. அது முழுக்க முழுக்க கிழக்கு மாகாண தளபதிகளுக்காக நடத்தப்பட்ட ஒரு பயிற்சி பட்டறை. அந்த பயிற்சி பட்டறைக்கு ஊடகவியலாளர்கள் சார்பிலே நானும் சிவராமும் அந்த ஒவ்வொரு நாள் கருத்தரங்கை நடத்தியிருந்தோம். அந்த கருத்தரங்கு முடிந்ததன் கையோடையே மட்டக்களப்பு அம்பாறை இராணுவ புலனாய்வு பிரிவு பொறுப்பாக இருந்த ரமணனை அழைத்து, கருணா இவர் வன்னிக்கு சார்பான ஒருவர், இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததாக நேரடியாக ரமணனே பிற்பட்ட காலத்தில் என்னிடம் நேரடியாக குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு இது தவிர இது மட்டுமல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் மாவீரர் தினம் நடத்தப்பட்ட போது மட்டக்களப்பில் இருந்த அனைத்து பத்திரிகையாளர்கள் மட்டக்களப்பில் நடைபெற்ற 6 இடங்களில் நடைபெற்ற மாவீரர் தினம் இல்லங்களுக்கு 6 இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் நடேசன் அதை மறுத்து வன்னியில் இருக்கிற விஸ்மோடு மாவீரர் துயிலும் இல்லத்தின் தலைவர் நிகழ்ச்சிக்கு தான் செல்ல வேண்டும் என்று சென்றிருந்தார். இது பின்னர் அவர் சென்று வந்ததன் பின்னர் கூட நேரடியாக கருணா இவ்வாறு கோபம் அடைந்திருப்பதாக நேரடியாக ரமேஷ் என்னிடம் ஒரு தடவை குறிப்பிட்டிருந்தார். அதாவது வன்னியில் மட்டுமல்ல, கிழக்கிலும் மாவீரர் தினங்கள் நடைபெறுகிறது. இதை புறக்கணித்து நடேசன் வன்னிக்கு சென்றது அவர் சொல்ற தொடர்பாக கருணா அம்மான் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார். ஒரு முறை நான் சந்தித்த போது, ரமேஷை சந்தித்த போது இருக்கின்ற இவ்வாறு வன்னிக்கு சார்பான ஊடகவியலாளர்கள் என்று அங்கே இனங்காணப்பட்ட ஊடகவியலாளர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற திட்டம் கருணாவுக்கு நீண்ட காலமே இருந்தது. அந்த பிளவின் பின்னர் அல்ல, பிளவுக்கு முன்னரே இவ்வாறான ஒரு திட்டம் இருந்தது.
கிழக்கில் கருணாவின் தலைமை மிகவும் உறுதியாக கட்டியெழுப்பப்பட்டு கொண்டிருக்க, போராட்ட அரங்கிலும் அரசியல் அரங்கிலும் இரண்டு முக்கிய நகர்வுகள் மெது மெதுவாக ஏற்பட ஆரம்பித்தன. அதில் ஒரு நகர்வு மிகவும் முக்கியமானது. விடுதலை புலிகளின் வரலாற்றில் அதுவரை நடந்திராத சம்பவம் அது. வெளியுலகிற்கு தெரியாத அந்த சம்பவம் 2002 நடுப்பகுதியில் நடைபெற்றது. விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினரிடையே பாரிய பிளவு ஒன்று ஏற்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்பின் தேசிய புலனாய்வு பிரிவின் கிழக்கு மாகாண போராளிகள் பொட்டம்மான் தலைமையின் கீழ் செயற்பட முடியாது என்று அறிவித்து கருணாவிடம் சரணடைந்த சம்பவம் மட்டக்களப்பில் நடைபெற்றிருந்தது. வெளி உலகிற்கு தெரியாத ஒரு சம்பவம். விடுதலை புலிகள் அமைப்பு மிகவும் இரகசியமாக பீணிய ஒரு அசம்பாவிதம் அது. விடுதலை புலிகளை மிகவும் உலுக்கிய ஒரு சம்பவம் என்றும் அதனை குறிப்பிடலாம். விடுதலை புலிகள் அமைப்பின் பெரும்பாலான போராளிகளுக்கு கூட தெரியாத அந்த சம்பவம் பற்றியும் அந்த சம்பவத்தின் பின்னணி பற்றியும் அந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பின் விளைவுகள் பற்றியும் அடுத்த வாரம் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் ஆராய்வோம்.
எடுத்த